ஹலோ, குட் ஈவினிங், எல்லோருக்கும் வணக்கம். இந்த எபிசோடு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் April 2nd இஸ் அ வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ இந்த எபிசோடில் நம்ம கூட ஒரு பெரிய டாக்டர் வந்திருக்கிறாங்க, டாக்டர் ஸ்வேதா, MD, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஓகே, மெடிக்கல் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். அவங்க வந்து நம்ம கூட வந்து இன்றைக்கி ஷி இஸ் கோயிங் டு ஷேர் அவர் ஐடியாஸ் அபவுட் த ஆட்டிசம். ஓகே, இது ரிலேட்டட் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் யூ கேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் மீ ஆர் இமெயில் மீ, அந்த லிங்க் இருக்கு இல்லையா, அதில் அனுப்புங்க. ஓகே, ஸோ வி வெல்கம், குட் ஈவினிங் டாக்டர்,
வெல்கம்
டு அவர் பாட்காஸ்ட்.
தேங்க்யூ சார்.
ஸோ ஆட்டிசம்னா என்னங்க மேடம்?
ஆட்டிசம்னா அது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர் சார். நியூரோ டெவலப்மெண்டல்னால் அந்த நரம்பு வளர்ச்சியில் வந்து ஒரு குறைபாடு, அது ஒரு டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த நியூரோ வளர்ச்சியில் வந்து ஒரு குறைபாடு.
தேங்க்யூ மேம். ஸோ இந்த குறைபாடு ஏன் மேடம் இது ஒரு அவேர்னஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், அதோட தீம் என்னங்க மேடம், இந்த வருஷத்துக்கான தீம் என்னங்க மேடம்?
சார், இந்த உலக சுகாதார அமைப்பு பார்த்திங்கன்னா 100 குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க சார். இதெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் 100 பேருக்கு ஒருத்தருக்கு தான் இருந்தது, இப்போ அது படிப்படியாக குறைஞ்சி 100ல் 1 வந்திருக்குங்க சார். அதுவும் இல்லாமல் இந்த ஆட்டிசமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம சீக்கிரமாக டயக்னோஸ் பண்ணோன்னா, ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணோன்னா அதோட அவுட்கமும் பெட்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆட்டிசம்க்கு வந்து அந்த இயர்லி டயக்னோசிஸ்க்கு நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க சார். இந்த 2023க்கான தீம் பார்த்திங்கன்னா, இந்த ஆட்டிசம் இருக்கிற மக்களை வந்துட்டு நம்ம சமூகத்தோடும் வீட்டோடும் அவங்களுக்கு ஒரு தகுந்த உரிமை கொடுத்து இணைக்கிறதுலையும், அவங்களுக்கான கொள்கைகளை உருவாக்குவதிலையும் நமது பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து இந்த வருடத்தோட கோட்பாடு சார்.
ஆக இது இந்த கோட்பாடு வந்து எல்லா மக்களுக்குமே பொதுவான கோட்பாடு இல்லைங்களா மேடம்? டாக்டர்னு இல்லை, இந்த கோட்பாடு வந்து எல்லா மக்களுக்கும் தான். இது வந்து நம்ம ஒரு ஜனங்களும் இதை செய்யணும், இது அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஓகே மேம், குட்.
கண்டிப்பாக சார்.
சரிங்க மேடம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் மேம், அது எந்த வயசுலேருந்து கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம்.
சார், இந்த ஆட்டிசம்ங்கிறதே ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்னு சொல்கிறாங்க சார். ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சிம்டம்ஸில் இருக்கும், அதில் ஒரு சில முக்கியமான அறிகுறிகளை மட்டும் நான் சொல்கிறேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது கண்ணை வந்து உற்று பார்த்து பேச மாட்டாங்க. இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறி சார். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோதான் அவங்க பேரை வச்சு நம்ம கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து சில தாய்மார்களுக்கு வந்து ஒருவேளை நம்ம குழந்தை சவுடாக இருக்குமோன்னு டவுட் வர அளவுக்கு பேரை வச்சு கூப்பிட்டா கூட அந்த பேருக்கு வந்து நம்ம திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது, திரும்பவே மாட்டாங்க. அடுத்து முக்கியமான ஒரு அறிகுறி பார்த்திங்கன்னா, ஜாயிண்ட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கூட்டு அட்டென்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டிலாம் நிலாவை காமிச்சு சோறுட்டினாங்க, காக்காவை காமிச்சு சோறுட்டினாங்க, அப்போ அந்த குழந்தையும் அதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக சாப்பிட்டது. இந்த மாதிரி குழந்தைங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி நிலாவை பாரு, காக்காவை பாரு அப்படின்னு சொல்லும் போது அது வந்து அந்த ஜாயிண்ட் அட்டென்ஷனை வந்து கொடுக்காதுங்க சார். அந்த குழந்தை வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது, அந்த நிலாவையோ அந்த காக்காவையோ இல்லை நம்ம சொல்கிற பொம்மையோ நம்ம பார்க்க வைக்கவே முடியாது. இது ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்து பார்த்திங்கன்னா, அதோட தேவைகளை வந்து அது வந்து மற்றவங்கக்கிட்ட அதுக்கு சொல்லவே தெரியாது. இப்போ அதுக்கு தண்ணி குடிக்கணும் அந்த குழந்தைக்கு, இல்லை வந்து சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அம்மாவை கையை பிடிச்சி கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த தண்ணியோட டம்ளர் எடுத்து டம்ளரையோ இல்லை தண்ணி கேனதும் காமிக்க தெரியுமே தவிர, அம்மா எனக்கு தண்ணி வேணும், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு வாய் விட்டு என்றைக்குமே கேட்காது. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான அறிகுறி பார்த்திங்கன்னா, எக்கோப்ராக்சியா எக்கோலாலியா அப்படின்னா, நம்ம என்ன சொல்கிறோமோ அந்த கிளி சொல்கிற மாதிரி திரும்பி திரும்பி சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவாங்க.
உதாரணத்துக்கு, இங்கே வா அப்படின்னா குழந்தை இங்கே வா அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்புறமா சாப்பிட்டியான்னு கேட்டால் சாப்பிட்டியா, ஓ இது மாதிரி தான் நம்ம சொன்னதே நம்ம திரும்ப திரும்ப சொல்லுவோம் அந்த குழந்தை.
கரெக்டுங்க சார். குறைந்தபட்சம் இந்த ஒரு சில அறிகுறியாவது நம்ம இயர்லியராக கண்டுபிடிச்சி நம்ம வந்து அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணுவோம்.
பொதுவாக இது எந்த வயசுலேருந்து இதுக்கான அறிகுறிகள் தெரியும் மேம், எந்த வயசுக்கு உள்ளார இது வைத்தியம் பண்ணுறது நல்லதுங்க மேடம்?
நம்ம இந்த ஆட்டிசம் வந்து 18 மாதத்துலேருந்தே கண்டுபிடிச்சிடலாங்க சார். இப்போ நம்ம குழந்தையோட ஒரு மூளை வளர்ச்சி முழுமையடையிறது 2 வயசுலேயே முடிஞ்சிருது. நம்ம ஒரு 18 வயசுக்குள்ளேயே அந்த 18 மாதத்துலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த 18 மாதத்துலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த இயர்லியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வசதியாக இருக்கும். அந்த முழுமை பெறாத நிலையிலே அந்த தெரப்பிலாம் நம்ம கொடுக்கும்போது அது அவுட்கம் வந்து இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும்.
ஓகே மேம், அதாவது இந்த 2 வயசுக்குள்ளே அது பிரெயின் தன்னோட நெட்ஒர்க் எல்லாம் ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவுட்கம் நல்லாயிருக்கும்னு மேடம் சொல்ல வராங்க. ஓகே மேம், இது எப்படி மேம், ஏதாவது டயக்னோசிஸ் மொடாலிட்டிஸ் இருக்கிறா மேம் இதுக்கிட்ட, இது எப்படி கண்டுபிடிக்கிறது மேம், இல்லை வெறும் சிம்டம் வச்சு தான் நம்ம பார்க்கணுமா?
மற்ற சைக்கேட்ரிக் டிசீஸ் மாதிரி இந்த ஆட்டிசமும் மோஸ்ட்லி நம்ம அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் வச்சு தான் டயக்னோஸ் பண்ணுறோம் சார். அதாவது அறிகுறிகளை வச்சு தான் டயக்னோஸ் பண்ணுறோம். தனியாக ரத்த பரிசோதனையோ இல்லை சிடி எம்ஆர்ஐ ஸ்கேனோ இதுக்கு தேவையில்லை. 18 மாதத்துலேருந்தே இந்த சிம்பிளான அந்த அறிகுறிகளை வச்சே நம்ம இந்த ஆட்டிசமை எளிமையாக டயக்னோஸ் பண்ணிடலாம்
சார். சரிங்க மேம், இது என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மேம், ஏதாவது டேப்லெட் மாதிரி ஸ்பெசிஃபைடாக இருக்குங்களா? நம்ம இது எப்படி மேம் மல்டி டிசிப்ளினரினு நம்ம சொல்கிறோம், அது எதெல்லாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு வைத்தியம் மேம் இது?
இந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வந்து ஒரு டீமாக சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்து தர மாதிரி இருக்கும். ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, ஃபிசியோதெரப்பி, தேவைப்பட்டால் வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஒரு சில மருந்து மாத்திரைகள், அந்த குழந்தையோட வலிப்பு இருக்கோ இல்லை வேறு ஏதாவது ரொம்ப வந்து அதிகமான ஒரு அடம் பிடிக்கிறதோ மூர்க்கத்தன்மையோ இருந்ததுன்னா அதை பொறுத்து நமக்கு வந்து மாத்திரைகள் தர மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து அதிகமான பயிற்சிகள் தான் அந்த குழந்தைங்களுக்கு தர மாதிரி இருக்கும்.
ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் நைஸ் எக்ஸ்பிளனேஷன். இந்த உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பஸ்ஸில் எங்கேயாவது போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், நம்ம ஒரு பொதுவாக ஒரு குழந்தைகிட்ட இன்ட்ராக்ட் பண்ண பார்ப்போம். ஸோ அப்போ அந்த குழந்தை நம்ம கண்ணை பார்த்து பேசலைனாலோ இல்லை நம்ம ஒரு செவிடு மாதிரியாக பிஹேவ் பண்ணுறதா இருந்தாலும், அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, சம்டைம்ஸ் பேரண்ட்டுக்கு தாங்க அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த அறிகுறிகளை அவர்கள் மறக்கலாம், இல்லை குழந்தை வளர வளர சரியாக போயிடணும் என்ற ஒரு தவறான நம்பிக்கையை கூட இருக்கலாம். ஆக நம்மளோட கடமை என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்களே இந்த சிம்டம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அவேர்னஸ் டேனால் யார் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு பாதையை வகுத்து அதை அந்த ரூட்டில் அதை கொண்டு போகிறதுன்றது அது நம்ம கடவுளுக்கு செய்யும் சேவை போல். ஆக ஒவ்வொருவரும் இந்த அவேர்னஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்மனால் ஏதாவது ஒரு குழந்தையை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மருத்துவரிடம் கொண்டு போகணும். இங்கே வி ஹாவ் எ ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஃபார் திஸ் இன் அவர் மலர் ஹாஸ்பிட்டல், அண்ட் டாக்டர் ஸ்வேதா தான் அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸில் கைண்ட்லி ரெஃபர் த சில்ட்ரன் டு அஸ். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோடய இமெயில் டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லையோ நீங்கள் க்வெஸ்சன்ஸ் எழுப்புங்க, வி ஆர் ரெடி டு ஆன்சர் இட். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ டாக்டர் ஸ்வேதா, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ்.
தேங்க்யூ, தேங்க்யூ சார்,
தேங்க்யூ.